السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وبعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய மார்க்க அறிஞர்களே, சமுதாய பெருமக்களே, அல்ஹம்துலில்லாஹ், தொடர்ந்து மூத்த அறிஞர்களுடைய பல நல்ல அறிவுரைகளை நாம் கேட்டு பயன்பெற்று வருகிறோம். அவர்களுக்கு மத்தியிலே சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே முதலில் எனக்கு நன்மையையும், பிறகு உங்களுக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் நன்மையை அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல விஷயங்களை சொல்வதற்கும் கேட்பதற்கும் அதை பரப்புவதற்கும் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ், நீண்ட நாளாக பலருக்கு இருந்த ஆசை அல்லாஹுவின் அருளால் இன்று பூர்த்தியாயிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுகிய கால அளவில் வாலிபர்களுக்கு குறிப்பாக மார்க்க இல்முடைய தேடலை ஏற்படுத்தி மார்க்க அறிஞர்களுடைய வழிகாட்டுதலின்படி மார்க்க பணியை செய்வதற்குரிய ஒரு தர்பியத், ஒரு பயிற்சி, அதற்குரிய இல்லமாகத்தான் இந்த தாருல் ஹதீஸ் ரஹ்மானியா ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சில செய்திகளை இங்கே சேர்ந்திருக்கிற கல்வி பாடத்திலே படிப்பதற்கு சேர்ந்திருக்கிற மாணவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அன்பு சகோதரர்களே, நீங்கள் இங்கு சேர்ந்திருப்பது மார்க்க அறிஞர்களுடைய வழிகாட்டுதலின்படி. இங்கு படிக்கக்கூடிய காலத்திலும் சரி, இங்கு படித்து நீங்கள் வெளியே சென்றதற்கு பிறகும் சரி, அவர்களுடைய வழிகாட்டுதலில் மார்க்க பணிகளை பொதுமக்களிடத்திலே செய்வதற்கு பயிற்சி உங்களுக்கு அளிக்கப்பட்டு பிறகு உங்களை அனுப்பப்படும் இன்ஷா அல்லாஹ். இந்த ஓராண்டு காலம் என்பது இது கல்வியின் பாதையில் உங்களை நடத்துவதற்காக ஆலிமாக உருவாக்கிவிட முடியாது, முஃப்தியாக காதையாக உருவாக்கிவிட முடியாது. இல்முடைய தேடலை ஏற்படுத்தி அறிஞர்களுடைய தொடர்போடு, உலமாக்களுடைய தொடர்போடு, வழிகாட்டிகளுடைய தொடர்போடு அவர்களின் மஷூராவின்படி மார்க்க பணிகளை, மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது. இந்த விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நீங்கள் விளங்கிவிடக் கூடாது? நான் ஓராண்டு படித்து விட்டேன், நானும் ஆலிம், நானும் இனி முஃப்தி, நானும் இனி காதி, நானும் இனி முஜ்தஹித், நானும் ஒரு இமாம், புரிகிறதா? இனி நானும் ஃபத்வா கொடுப்பேன், நானும் மக்களுக்கு தனி ஒரு மதுஹபை உருவாக்கி விடுவேன், நானும் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து விடுவேன் என்ற மனப்பக்குவம் வந்துவிடக்கூடாது. உங்களின் பேச்சை கேட்பதற்கு 10 பேர், 100 பேர், 1000 பேர், 1,000,000 பேர் வரலாம். மக்கள் தனது பேச்சை கேட்கிறார்கள், என் பேச்சை விரும்புகிறார்கள் என்பதால் நாம் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து விட முடியாது, ஒரு ஜமாத்தை ஆரம்பித்து விட முடியாது. நாம் அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய வழிகாட்டிகளில் ஒருவர் என்ற உணர்வுதான் அழைப்பாளருக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக, கவனித்து கேளுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக, அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக, அல்லாஹ்வுடைய தீனின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக இங்கே உங்களை உருவாக்கப்படுகிறதே தவிர உங்கள் பக்கம் மக்களை அழைப்பதற்காக அல்ல. உங்கள் பக்கம் மக்களை அழைப்பதற்காக அல்ல, அல்லாஹுவின் பக்கம், அல்லாஹுடைய தீனின் பக்கம், அல்லாஹுடைய ரசூலின் பக்கம் அழைப்பதற்காக. அந்த கவலை உடையவர்களாகவே நீங்கள் இங்கு தங்கி இருக்கின்ற எல்லா காலத்திலும் இருக்க வேண்டும். அந்த நியத்திலேயே அறிஞர்களிடத்திலே நீங்கள் கல்வி பயில வேண்டும். அன்பு சகோதரர்களே, இது ஒரு குறிப்பிட்ட காலம்தான். ஒரு ஆண்டு என்பது ஒன்றுமே இல்லை. அது நமது 60-70 ஆண்டு காலத்திலே இல்முக்காக கொடுக்கப்படுகின்ற அந்த காலகட்டத்திலே ஒரு அற்ப காலம்தான். ஏன் இது உருவாக்கப்பட்டது? இன்று அழைப்பு பணி செய்வதற்கு தாயிகள் தேவை. சிறு சிறு மஸ்ஜிதுகளிலும் சிறு சிறு கல்வி கூடங்களிலும் அடிப்படை இஸ்லாமை போதிப்பதற்கு அழைப்பாளர்கள் தேவை. இன்று முழு நேரமாக மார்க்கத்தை போதிக்கக்கூடிய உலமாக்கள் மதரசாக்களிலே இருக்கிறார்கள். பெரிய பெரிய மஸ்ஜிதுகளிலே அவர்கள் பணி செய்கிறார்கள். அந்த மாதிரி காலகட்டத்திலே பொருளாதார கல்வியை படித்தவர்களும் அதுபோன்று வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களும் தாங்கள் இருக்கின்ற இடத்திலேயே கல்வி அறிஞர்களுடைய தொடர்போடு ஓரளவுக்கு வழிகாட்டுதலை எடுத்துக்கொண்டு அந்த இடத்திலே பணி செய்வதற்கு அதிகமான மக்கள் தேவை. அந்த அடிப்படையில் தான் இது உருவாக்கப்பட்டது. சகோதரர்களே, இங்கே நீங்கள் படித்து திரும்பும் போது களப்பணியிலே ஆர்வம் உள்ளவர்களாக செல்ல வேண்டும். எப்படி? களப்பணியிலே மக்களை சந்திப்பது, அவர்களோடு பழகுவது, நன்மையை ஏவி தீமையை தடுத்து நன்மையின் பக்கம் அழைக்கின்ற பணிதான் இது என்னுடைய வேலை என்பதை உணர்ந்து அதை தன்னிலிருந்து ஆரம்பித்து, தனது குடும்பத்திலிருந்து ஆரம்பித்து, பிறகு தனது சமூகத்திலே எல்லா நன்மைகளும் வர வேண்டும், தீமைகள் ஒழிய வேண்டும் என்ற அந்த தாவாவுடைய அழைப்பு பணியினுடைய அம்ரு பில் மாரூஃப் நஹி அனில் முன்கருடைய அந்த ஃபிக்ரோடு அதிலே அர்ப்பணித்து விட வேண்டும் உங்களை இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ், நானும் நேர்வழி பெற்றவனாக, அல்லாஹும்ம ஜஅல்னா ஹுதாதம் மஹ்தியீன், நானும் நேர்வழி பெற்றவனாக, மக்களை நேர்வழியின் பக்கம் அழைக்கக்கூடியவனாக என்னை ஆக்கு என்ற துஆ உங்களுடைய நாவிலே சதா அல்லாஹ்விடத்திலே நீங்கள் அதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, சில நல்ல தன்மையோடு சில கெட்ட தன்மையும் சில நேரத்திலே ஒட்டிக்கொள்ள வரும். ஷைத்தான் அதை கொண்டு வருவான். அந்த நல்ல தன்மையை அழிப்பதற்காக அதில் ஒன்றுதான் கண்ணியத்திற்குரியவர்களே, இல்மோடு சில நேரங்களிலே பெருமை ஒட்டிக்கொள்ள பார்க்கும், கர்வம் ஒட்டிக்கொள்ள பார்க்கும், அகம்பாவம் ஆணவம் ஒட்டிக்கொள்ள பார்க்கும். ஷைத்தான் அந்த இல்முடைய இடத்திலே கர்வத்தை கொடுத்து பெருமையை கொடுத்து ஒரு அனானியத்தை கொடுத்து அந்த இல்மையை அழிக்க முயற்சி செய்வான். ரியாவை கொடுத்து அந்த இல்மையை அழிக்க முயற்சி செய்வான். இஹ்லாஸை எடுத்து அந்த இல்மையை அழிக்க முயற்சி செய்வான். அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பாக இருக்க பாதுகாப்பு தேடிக்கொண்டு இருக்க வேண்டும். இருந்தாலும் பயத்தோடு இருக்க வேண்டும். யா அல்லாஹ், என் பணியிலே முகஸ்துதி வந்து விடக்கூடாது, பெருமை வந்து விடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகிய முன்மாதிரி அப்படியே கண்ணுக்கு முன்னால் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வளவு பணி உள்ளவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பணிவு, பணிவு, அந்த அளவு பணிவு. ஒரு ஆட்டு எலும்பு ஒரு ஆட்டு காலுடைய தாவத்திற்கு என்னை அழைக்கப்பட்டாலும் நான் அந்த தாவத்திலே கலந்து கொள்வேன். ஒரு அடிமை பெண் ரசூலுல்லாவிடத்திலே வந்து எனக்கு இன்ன தேவை இருக்கிறது, நீங்கள் என்னோடு வர வேண்டும் என்று அழைத்து சென்று தனது வேலையை வாங்கிக் கொண்டு ரசூலுல்லாஹுவை அனுப்புவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வேலை முடிகின்ற வரை எனக்கு பொறுப்பு இருக்கிறது, எனக்கு பணி இருக்கிறது என்று சொன்னது கிடையாது. அவளோடு அவர்கள் எங்கு அழைத்து சென்றாலும் அந்த பெண்மணியோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வார்கள். அந்த சிஃபத் ஒரு தாயிடத்திலே இருக்க வேண்டும். உம்மத்துடைய ஃபிக்ர், உம்மத்துடைய கவலை, உம்மத்துடைய தேவை. எண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஒரு இந்த ஓராண்டு கால பயிற்சியிலே முழுமையான இஹ்லாசோடு நம்முடைய உஸ்தாத் ஷேக் அனீஸ் ரஹ்மான் மதனி ஹஃபிதஹுல்லா அவர்கள் சொன்னது போன்று, அந்த மிஹ்னத் என்ற அந்த உழைப்பு, மஞ்சத்த வஜத, யார் முயற்சி செய்வானோ அவர்கள் அவர் பெற்றுக் கொள்வார். யார் இரவெல்லாம் விழிப்பாரோ கல்விக்காக வேண்டி, அவர் அதை அடைவார். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வதாக கேள்விப்படுகின்றோம், உன்னை நீ முழுமையாக கல்விக்கு கொடுக்காத வரை, உன்னை நீ முழுமையாக கல்விக்கு கொடுக்காத வரை கல்வி அதிலிருந்து சிறிதளவை கூட உனக்கு கொடுக்காது. ஷேக் அவர்கள் சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொன்னார்கள், சிலர் கவனித்திருக்கலாம். யார் ஒருவர் கல்வியிலே ஈடுபடுவாரோ அவர் அனைத்தையும் மறந்து விடுவார், ஃபேஷனையும் மறந்து விடுவார், எல்லாவற்றையும் மறந்து விடுவார், கல்வியை தவிர, அல்லாஹுடைய இபாதத்தை தவிர, அல்லாஹுடைய ஹக்கை தவிர. ஒரு உஸ்தாத் இருந்தார்கள், பரீட்சைக்கு வரும் பொழுது தக்ரீர் இம்திஹான், வாய் பரீட்சையிலே வந்து உட்காரும் பொழுது அவர்கள் பார்ப்பார்கள், யாருடைய சட்டை துவைத்து அயன் செய்யப்பட்டிருக்கிறதோ அவ்வளவுதான், அவன் சரியாக படிக்கவில்லை என்று முடிவு செய்து விடுவார்கள். தேதி கேட்பார்கள், என்னடா உஸ்தாது சட்டையை பார்க்கிறாங்களே, உஸ்தாது தேதி கேட்கிறாங்களே, இது என்னடா பரீட்சை, நம்ம என்னென்னமோ படிச்சுட்டு வந்தா தேதியை கேட்கிறாங்களே, கிழமையை கேட்பாங்க, முடிஞ்சு போச்சு கதை. யாரு கிழமையை சரியா சொன்னாங்களோ, தேதியை சரியா சொன்னாங்களோ, முடிஞ்சு போச்சு, அவரு சரியா பாடம் படிக்கிற பாடத்துல கவனம் இல்லை. எப்படா பரிச்ச முடியும், ஊருக்கு போவோம் தேதி எண்ணிக்கிட்டு இருந்தாலும் இவர், எப்படி எப்படா பரிச்ச முடியும், லீவ் விடுவாங்க ஊருக்கு போவோம். படிப்பிலே கவனத்தில் இருக்கின்றவர்களுக்கு என்று சில அடையாளங்கள் இருக்கிறது. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி சொல்வார்கள், அவர்கள் படிக்கின்ற காலத்திலே ஒரு மூதாட்டி இடத்திலே சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள், படிப்பெல்லாம் முடிஞ்சிச்சு, அன்னைக்கு சாப்பிட வந்தாங்க. சாப்பிடும் பொழுது, இன்னைக்கு என்ன ரொட்டி ரொம்ப டைட்டா இருக்குது, இன்னைக்கு ரொம்ப கசக்குது இந்த எண்ணெய் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப மூதாட்டி கேட்டாங்களாம், மகனே நீ என்னம்மா ஊருக்கு போறியாவும் படிப்பு முடிஞ்சிருச்சான்னு சொல்லி. அப்ப சொன்னாங்களாம், ஆமா மூதாட்டி நான் படிச்சுட்டேன், இங்க படிக்க வேண்டியத படிச்சுட்டேன், நான் ஊருக்கு போறேன்னு சொன்னாங்களாம். அப்ப சொன்னாங்களாம், இந்த ரொட்டியையும் இந்த எண்ணெயும் தான் இத்தனை ஆண்டு காலமாக நான் உனக்கு கொடுத்து கொண்டிருந்தேன். சுப்ஹானல்லாஹ். உஸ்தாதுகள் மூலமாக கேட்ட சம்பவங்களை பகிர்ந்து கொள்கிறேன். கல்வி என்பது இப்படித்தான் சகோதரர்களே, அதற்காக பைத்தியம் பிடித்து விட வேண்டும். ஹதீசுடைய கல்வி சுப்ஹானல்லாஹ், ஒரு ஹதீஸை படிக்கும் போது மனப்பாடம் செய்யும் போது அவ்வளவு ஆர்வம் வர வேண்டும். குர்ஆனுடைய மொழி, குர்ஆனை படிக்கும் போது அவ்வளவு ஆசை வர வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அழுது கேட்க வேண்டும், யா அல்லாஹ் இந்த இல்மு எனக்கு தேவை, இந்த இல்மை, இந்த பொக்கிஷத்தை நான் உனது அடியார்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்று அப்படிப்பட்ட எண்ணம் இருக்குமே ஆனால், நிச்சயமாக அல்லாஹு தஆலா நீங்கள் எந்த ஒரு தேட்டத்திலே வந்தீர்களோ அல்லாஹ் இங்கிருந்து உங்களை அனுப்பும் போது அதில் நிறைவானவர்களாக அல்லாஹ்வுடைய அருளோடு உங்களை இன்ஷா அல்லாஹ் அனுப்புவார். அடுத்து சகோதரர்களே, பொதுவாக மார்க்க அறிஞர்களுடைய சில விஷயங்களை, அவர்களை உங்களது ஆசிரியர்களை, இல்மு உள்ளவர்களை சமுதாயத்திலே எப்படி நாம் நடத்த வேண்டும், மதிக்க வேண்டும் என்பதை குறித்து குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், ஷேக் அவர்கள் சொன்னது போன்று பல நேரங்களிலே நாம் பார்க்கிறோம், ஏன் இந்த இல்முடைய, தீனுடைய இல்முடைய இந்த கல்வி கூடங்களுக்கு மக்கள் குறைவாக வருகிறார்கள், ஏன் தேட்டம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால், அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. முந்தைய காலத்திலே உலமாக்கள் சமுதாயத்தை வழிநடத்தி கொண்டிருந்தார்கள், அவர்களுக்கு கண்ணியம் இருந்தது, அவர்களை நமது மூத்தவர்கள், நமது முந்தைய சமுதாயம் மதித்தார்கள். இந்த சமுதாயம், குறிப்பாக இன்றைய காலகட்டத்திலே பலர் உலமாக்களிலிருந்து தொடர்பை அவர்கள் துண்டித்துக் கொள்ள நினைக்கிறார்கள். காரணம், இவர்கள் ஹலால் ஹராம் என்று சொல்வார்கள், நமது தொழிலை அபிவிருத்தி செய்ய முடியாது, நமது துன்யாவுடைய லாபத்திற்கு தடையாக இருந்து விடுவார்கள், நம்முடைய மனமோன வாழ்க்கையை வாழ முடியாது என்று பலர் உலமாக்களிலிருந்து தூரமாக நினைக்கிறார்கள். ஷேக் அவர்கள் சொன்னது போன்று சிலர் உலமாக்களுடைய கண்ணியத்தோடு விளையாட நினைக்கிறார்கள், சிலர் உலமாக்களை அவமரியாதை செய்ய நினைக்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனை ஆலிம்களை கொண்டு பாதுகாக்கிறார். அதையும் புரிந்து கொள்ளுங்கள். இந்த தீனை ஆலிம்களை கொண்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். இல்மை கற்றவர்களை கொண்டு, இல்மை கற்றவர்கள் என்றால் கற்று அந்த இல்மின்படி தானும் வழி நடந்து அந்த இல்மை போதிப்பதற்காக யார் துன்யாவை விட்டுவிட்டு காசு பணத்தை விட்டுவிட்டு அவர்களுக்கு அறிவு இருந்து திறமை இருந்து வியாபாரம் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருந்து தொழில் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருந்து அதையெல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தீனை மக்களிடத்திலே சேர்க்க வேண்டும் என்பதற்காக அற்ப அந்த ஊதியத்தை கொண்டு போதுமாக்கிக் கொண்டு அல்லாஹ்வுடைய திருப்தியை தேடி சொன்னார்கள் உஸ்தாத் அவர்கள், ரதீனா கிஸ்மத்தல் ஜப்பாரிஃபீனா, அல்லாஹ்வின் அந்த பங்கை நாங்கள் பொருந்தி கொண்டோம். இந்த துன்யாவிலே ஏழைகளாக இருப்போம், நாளை மறுமையிலே செல்வந்தர்களாக இருப்போம். இந்த துன்யாவிலே நாங்கள் ஃபக்கீர்களாக இருப்போம், நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு நெருக்கமாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாளை மறுமையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் நபி அவர்கள் யாரையும் தனது வாரிசு என்று சொல்லவில்லை, அல் உலமா வரசத்துல் அம்பியா, உலமாக்களை நபியின் வாரிசுகள் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். நினைத்து பாருங்கள் சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யக்பதுல் இல்ம இன்திஸா யன்ஸஹு மினல் இபாத் வலாக்கின் யக்பதுல் இல்ம் பிகப்தில் உலமா. அல்லாஹ் கல்வியை அழித்து விடுவது கிடையாது ஒரே சமயத்தில் ஒரே நேரத்தில், மாறாக அல்லாஹ் இல்மை கைப்பற்றுகிறான், இல்மை எடுக்கிறான். உலமாக்களுடைய உலமாக்களை உயிர் வாங்குவதன் மூலமாக, உலமாக்களின் மரணத்தின் மூலமாக, ஹத்தா இதாலம் யுபக்கி ஆலிமன், உலகத்திலே ஒரு ஆலிமை அல்லாஹ் இறுதியாக வைக்காத போது, எல்லா ஆலிம்களும் இறந்து விட்ட போது, ஆலிம்களுடைய உயிர்களை அல்லாஹ் கைப்பற்றி விட்ட போது, இத்தகத நாசு ரூசன் ஜுஹாலா ஃபஸுஇலு ஃபஅஃப்தௌ பிகைரி இல்மின் ஃபதல்லு வஅதல்லு. இல்ம் உடையவர்கள் இந்த பூமியிலே ஹயாத்தாக இல்லாத போது மக்கள் என்ன செய்தார்கள்? முட்டாள்களை வழிகாட்டிகளாக எடுத்துக் கொண்டார்கள். அவர்கள் முட்டாள்களிடத்திலே சென்று, அந்த வழிகாட்டிகளிடத்திலே சென்று, முட்டாள் வழிகாட்டிகளிடத்திலே சென்று அவர்கள் தங்களுக்கு தங்களுடைய மார்க்க விஷயங்களை கேட்டார்கள். அவர்கள் இல்ம் இல்லாமல் ஃபத்வா கொடுத்து வழிகட்டார்கள், வழிகெடுத்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கின்றார்கள், கானு யகூலூன் மௌத்துல் உலமா ஃல்மத்துன் ஃபித்தீன், உலமாக்களுடைய மரணம், ஒரு ஆலிமுடைய மரணம் தீனிலே ஏற்படக்கூடிய ஒரு ஓட்டை. தீன் என்பது ஒரு கட்டிடத்தை போல, அதிலே ஏற்படக்கூடிய விரிசல், ஒரு ஆலிமுடைய மரணத்தால் ஏற்படக்கூடிய இழப்பை உலகத்தில் எந்த ஒன்றாலும் நிவர்த்தி செய்துவிட முடியாது. ஆலிம்களை கண்ணியப்படுத்துவதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவை கண்ணியப்படுத்துவதின் ஒரு பகுதி என்று சொன்னார்கள். இன்ன மின் இஜ்லாலில்லாஹ் இக்ராமதி ஷைபத்தில் முஸ்லிம் வஹாமிலில் குர்ஆன் கைரில் காலி ஃபீஹி வல் ஜாஃபி அன்ஹு. நீங்கள் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த நினைக்கின்றீர்களா? ஒரு முஸ்லிமான வயோதிகரை கண்ணியப்படுத்துங்கள். வாலிபர்களே, இன்று தௌஹீத் என்பதும் குர்ஆன் ஹதீஸ் என்பதும் தருதலைத்தனமாக மாறியிருக்கிறது, தான் தோன்றித்தனமாக மாறியிருக்கிறது, ஒரு முரட்டுத்தனமாக மாறியிருக்கிறது. வாலிபர்கள் பெரியவர்களை மதிப்பது கிடையாது, மூத்தவர்களை மதிப்பது கிடையாது, அவர்களுக்கு கண்ணியம் கொடுப்பது கிடையாது. எவ்வளவு ஒரு முரட்டுத்தனமான, ஒரு தருதலைத்தனமான, மரியாதையற்ற ஒரு சமூகத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். மேலும் சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ஆனை சுமந்தவரை, குர்ஆனை கற்றவரை, அதை மரணம் செய்து அதை பேணி மக்களுக்கு போதிப்பவரை கண்ணியப்படுத்துவது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதின் ஒரு பகுதி என்று சொன்னார்கள் உஸ்தாத் அவர்கள். சொன்னார்கள் அல்லவா, உலமாக்களை இன்று மக்கள் எப்படி நடத்துகிறார்கள்? இல்லை சகோதரர்களே, ஷேக் உஸைமின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், தௌகீருல் உலமா தௌகீருன் லிஷரீஆ லிஅன்னஹும் ஹாமிலூஹா வபிஇஹானத்தில் உலமா துஹானுஷ் ஷரீஆ. உலமாக்களை நீங்கள் கண்ணியப்படுத்துகிறீர்கள் என்றால்
நீங்கள் நம்பி இருக்கின்ற ஷரியத்தை கண்ணியப்படுத்துகின்றீர்கள். உலமாக்களை கேவலப்படுத்துவது, அவமரியாதை செய்வது, நீங்கள் வழிபாட்டுக்காக நம்பி இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய ஷரியத்தை நீங்கள் கேவலப்படுத்துகின்றீர்கள். அல்லாஹு அக்பர். இன்று பலர் உலமாக்களை பற்றி ஏசுகிறார்கள், பேசுகிறார்கள், திட்டுகிறார்கள். இமாம் இப்னு அஸாகிர் சொல்லுகின்றார்கள், இன்னல் உலமாஇ மஸ்மூமா வசுன்னத்துல்லாஹி ஃபீ முன்தகிஸிஹிம் மஅலூமத்துன். உலமாக்களுடைய சதை, உலமாக்களின் சதை விஷம் ஏற்றப்பட்டது. யார் அவர்களை சீண்டுகிறார்களோ, அவர்களுடைய கண்ணியத்திலே விளையாடுகிறார்களோ, அல்லாஹ் அவர்களோடு எப்படி நடந்து கொள்வான் என்பது வரலாற்றிலே அறியப்பட்ட ஒன்றுதான். இறை தூதர்களை யார் விமர்சனம் செய்தார்களோ, அபு ஜஹல், அபு லஹப், உமையா போன்றவர்கள் எப்படி இழிவுபடுத்தப்பட்டார்களோ, கண்ணியத்திற்குரியவர்களே, உலமாக்களை யார் இழிவுபடுத்த நினைக்கிறார்களோ, இறுதியில் அல்லாஹ் அவர்களை இழிவுபடுத்தியே தீருவார். காரணம் என்ன? யாருடைய தரஜாவை அல்லாஹ் உயர்த்தினானோ, இர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். இல்ம் உள்ளவர்களுக்கு நான் பல கண்ணியங்களை கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் அவர்களை இழிவுபடுத்த நினைத்தால் யார் இழிவுபடுவார்கள் யோசித்து பாருங்கள். இமாம் இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லா சொல்கின்றார்கள், மன் இஸ்தகஃப பில் உலமா ذهبت ஆகிரத்துஹு. உலமாக்களை யார் பரிகாசம் செய்கிறார்களோ, அவங்களுக்கு எல்லாம் என்னங்க தெரியும், இஸ்திஃபா. ஏன்னா அவங்கள்ட்ட துன்யா இல்லை, பொருள் இல்லை. நீங்கள் பார்க்கிற ஆடம்பரமான வீடு இல்லை, நீங்கள் பார்க்கிற ஆடம்பரமான வாகனம் அவர்களிடத்திலே இல்லை. துன்யாவை கொண்டு மக்கள் உலமாக்களை மதிக்கின்ற காலமாக மாறிவிட்டது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. பொதுவாகவே முஸ்லிம்கள் இன்று தங்களுடைய ஃபக்கீர்களை மதிப்பது கிடையாது, ஏழைகளை மதிப்பது கிடையாது, அவர்களுக்கு சலாம் சொல்வது கிடையாது. அதிலும் குறிப்பாக ஆலிமாக இருந்தால் அவரை மதிப்பதே கிடையாது. காரணம் என்ன? இவருக்கு ஏதாவது நம்ம அப்படியே சிரிச்சு சலாம்னு சொல்லிட்டா நாளைக்கு ஏதாவது நம்ம இடத்துல தேவைக்காக வேண்டி வந்துருவாரோன்னு சொல்லி, இவருக்கு ஏதாவது நம்ம பள்ளிவாசல இருந்து வரும்போது சிலாமலைக்கு மோனா நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டா நாளைக்கு நம்ம வீட்டுக்கு அல்லது நமக்கு போன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு தேவை இருக்கு, ஏதாவது முடியும் அப்படின்னு கேட்டுவாரோங்கிற பயத்திலேயே உலமாக்களா போய் சலாம் சொன்னா கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனது முஸ்லிமான சகோதரனை பார்த்து புன்முறுவலாக சிரிப்பது சதக்கா என்று சொன்னார்கள். ஒரு ஆலிம் உனக்கு சலாம் சொல்கிறார், ஏன், என்ன உள்ளத்தில் இருக்கிறது? உனது ஒரு உறவினரை பார்த்திருந்தால் உனது உள்ளம் எப்படி மகிழ்ச்சி கொண்டிருக்கும், உனது முகம் எப்படி மலர்ந்திருக்கும். அல்லாஹ்வுடைய தீனுடைய ஒரு ஆளுமை நீ பார்க்கிறாய், உன் முகம் மலரவில்லை, உனது உள்ளத்திலே மகிழ்ச்சி வரவில்லை, அவருக்கு நான் ஏதாவது கண்ணியப்படுத்த வேண்டுமே என்ற எண்ணம் வரவில்லை என்றால் நீ அல்லாஹ்வுடைய தீனை எப்படி மதிக்கிறாய்? நான் பொதுவாக எனக்கும் சேர்த்து சொல்லிக் கொள்கிறேன், நம்மிலே யாராவது ஒரு ஆளுமை தேடி சென்று உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா, உங்களுக்கு ஏதாவது கடன் இருக்கிறதா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா, வீடு தேடி சென்று அவருடைய வீட்டிலே சென்று அவரை கண்ணியப்படுத்தி நான் உங்களுக்கு உதவட்டுமா என்று கேட்டிருக்கிறோமா? கேட்டு வந்தாலும் விரட்டிவிடக்கூடிய மக்களாகத்தானே இருக்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். இமாம் இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், ஆலிம்களை அற்பமாக யார் கருதுகிறார்களோ, ذهبت ஆகிரத்துஹு, அவருடைய ஆகிரத்து வீணா போச்சு. ஏன்? நீங்கள் யாரை கொண்டு ஹலால் ஹராமை தெரிய போகிறீர்கள்? தொழுகை எப்படி தொழ வேண்டும் என்று நீங்கள் யாரை கொண்டு அறிய போகிறீர்கள்? யா அல்லாஹ். இமாம் அவ்ஸாஇ ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், அல் வகியத்து ஃபி அஹ்லில் இல்மி லா சியம அகபரஹும் மின் கபாயிரிஸ் ஸுனூப். அல்லாஹு அக்பர். இமாம் அவ்ஸாஇ ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், இல்முடையவர்கள் என்றால் எல்லாரும் இந்த காலத்தில் என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் ஆலிம்கள்னு யாரும் கிடையாதுங்க, எல்லாம் ஆலிம்கள் தான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅதீம். ஜாஹிலை தவிர வேறு யாரும் அப்படி சொல்ல மாட்டார்கள் சகோதரர்கள். கேட்பான், சஹாபாக்கள் காலத்தில் என்ன ஆலிம்கள் யாரும் தனியா இருந்தாங்களான்னு சொல்லி, ஹதீஸை படிக்காத ஜாஹில் தான் அப்படி சொல்லுவான். ஹதீஸை படிக்காத ஜாஹில் தான் அப்படி சொல்லுவான். சஹாபாக்களிலே அஹ்லுல் இல்ம் என்றும் இருந்தார்கள், அஹ்லுல் ஃபுத்யா என்றும் இருந்தார்கள், அஹ்லுல் இஜ்திஹாத் என்றும் இருந்தார்கள், குர்ரா என்று அறியப்பட்டார்கள். அவர்கள் முனாஃபிக்குகள் எப்போதும் அவர்களை சீண்டிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு ஒருவன் முனாஃபிக் என்பதற்கு அடையாளம் என்னவென்றால் ஆலிம்களை சீண்டுவான். ரசூலுல்லாஹ்வுடைய கால போரிலே முனாஃபிக்குகள் பேசினார்கள், என்னடா நம்ம ஆலிம்கள் அல்ல மாரைனா மிஸ்ரல் யோம் மிஸ்ல குர்ரைனா அர்கப புதூனன், ரொம்ப சாப்பிடுறதுக்கு ஆசை உள்ளவங்களா இருக்கிறாங்க, வஜ்பன் இந்தல் லிகா, போர் நேரத்தில் கொலையா போயிடுறாங்களே சொல்லி சீண்டி பார்த்தார்கள். சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? இதா ஹமியல் வதீஸ், போர் மும்மரமாக மூண்டு விட்டால் சொல்வார்கள், ஹாது பி குர்ரைனா, எங்களுடைய உலமாக்களை கொண்டு வந்து முன்னால் நிறுத்துங்கள் என்று. அல்லாஹ் அக்பர், உலமாக்கள் காரிகள் குர்ஆனை மரணம் செய்தவர்கள் முதல் சஃபில இருப்பார்கள் சகோதரர்களே. இன்றும் அப்படித்தான். அல்லாஹ் அக்பர், தீன் தீனுடைய எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி உலமாக்களை கொண்டுதான், அஹ்லுல் இல்ம் அஹ்லுத் தக்வாவை கொண்டுதான் அல்லாஹ் ஹயாத் ஆக்குகிறான். இமாம் மௌஸாஇ சொல்லுகின்றார்கள், இல்ம் உள்ளவர்களை விமர்சனம் செய்வது, அதிலும் குறிப்பாக மூத்த ஆலிம்களை விமர்சனம் செய்வது பெரும் பாவங்கள், பெரும் பாவங்களிலே ஒன்று. யா அல்லாஹ், எவ்வளவு கண்ணியப்படுத்தினார்கள் பாருங்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், தனது உஸ்தாதை பற்றி, மா ஸல்லைது ஸலாத்தன் முஸ் மா தஹம்மாதுன் இல்லா வஸ்தக்ஃபர்து லஹு மஅ வாலிதைய, எனது உஸ்தாத் ஹம்மாத் இறந்ததிலிருந்து நான் ஒவ்வொரு தொழுகையிலும் எனது பெற்றோருக்காக எப்படி துஆ கேட்பேனோ பாவ மன்னிப்புடைய துஆ எனது உஸ்தாதுக்காகவும், யா அல்லாஹ் எனது உஸ்தாதுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று துஆ கேட்பேன். உலமாக்களை நேசித்தார்கள், அவர்கள் உலமாக்களாக ஆக்கப்பட்டார்கள். ஹதீஸை முஹத்திஸை நேசித்தார்கள், அவர்கள் முஹத்திஸுகளாக ஆனார்கள். நேசித்தார்கள், அவர்கள் ஃபுகஹாக்களாக ஆக்கப்பட்டார்கள் அல்லாஹ்வால். தஃப்ஸீரை முஃபஸ்ஸிர்களை அவர்கள் நேசித்தார்கள் அல்லாஹ்வால், அவர்களும் முஃபஸ்ஸிர்களாக ஆக்கப்பட்டார்கள். இன்று எத்தனையோ செல்வந்த செல்வ குடும்பத்திலே நான் பார்த்திருக்கிறேன் சகோதரர்களை. எனது வாழ்க்கையிலே எனக்கு என்னுடைய ஒரு சின்ன அனுபவத்திலே சொல்கிறேன், சில செல்வந்தர்கள் நானும் எனது மகனை ஆலிமாக ஆக்கி காட்டுவேன் என்று மதரசாக்களுக்கு அனுப்பினார்கள். எனக்கு தெரிந்து ஒரு 10 பேர்களை சொல்லலாம், பெரும் செல்வந்தர்கள், அவர்களுடைய மாணவர் அவர்களுடைய பிள்ளைகள் உலக கல்வியிலே முத்திரை பதித்தவர்கள், ஆனால் 6 மாதத்திலே ஓராண்டிலே ஓடி வந்து விட்டார்கள். பார்த்திருக்கிறேன், கல்வி கற்பதற்குண்டான பல வாய்ப்புகள் அவர்களுக்கு அளிக்கப்பட்டும் அதிகமான செலவுகள் செய்யப்பட்டும் அவர்களால் அங்கு தங்க முடியவில்லை. என்னடா பிரச்சனை என்று பார்த்தால், அவர்களுடைய தந்தைமார்கள், நான் காதால் கேட்டதை சொல்கிறேன் சகோதரர்களே, வாழ்க்கையிலே பார்த்ததை சொல்கிறேன், அல்லாஹ் சாட்சியானவன், அவர்களுடைய தந்தைகள் எப்போதும் சொல்லுவார்கள், உலமாக்கள் ஃபக்கீர்கள் என்று, உலமாக்கள் மிஸ்கீன்கள், கையேந்தக்கூடியவர்கள். ஒரு மதரசாவிற்காக சந்தாவிற்கு வரக்கூடிய ஒரு ஆலிமை பார்த்தால் பிச்சைக்காரர்கள் வந்து விட்டார்கள் என்று சொல்வார்கள். எனது மகனை எப்படி ஒரு ஆலிமாக நான் ஆக்கி காட்டுகிறேன் மக்களுக்கு மத்தியில் என்று பெருமை பேசுவார்கள். அல்லாஹ் கடைசி வரை ஒரு சூரத்துல் ஃபாத்திஹாவை கூட ஒழுங்காக ஓத முடியாமல் அவர்களை ஆக்கி வைத்திருக்கிறான் இன்று வரை. அல்லாஹு அக்பர், மதரசாவிற்கு வரக்கூடிய சந்தாவிற்கு வரக்கூடிய உலமாக்களை பார்த்தால் ஃபக்கீர்கள் பிச்சை எடுக்க வந்து விட்டார்கள் என்று சொல்வார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஸீம், உஸ்தாத் சொல்லி காட்டினார்கள், ஒரு ஆலிம் ஒரு மதரசாவிற்காக ஒரு மர்க்கஸுக்காக ஒரு மஸ்ஜிதுக்காக வந்தால் அவர் மூலமாக அல்லாஹ் உங்கள் மீது இஹ்சான் செய்ய நினைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய இஹ்சான் உங்கள் மீது வருவதற்கு அவர் காரணமாக இருக்கிறார். கையை பிடித்து முத்தமிட வேண்டும் நீங்கள் அவர்களை, அவர்களை உங்களது இருக்கையிலே உட்கார வைத்து உங்களது சோஃபாவிலே அவரை உட்கார வைத்து கண்ணியப்படுத்த வேண்டும். அடுத்து மோலானா, நீங்க உங்களுக்கு ஏதாவது தேவை ஏற்பட்டால் நீங்க தேடி வர வேண்டாம், ஒரு போன் செய்யுங்க, நான் உங்களை தேடி வருகிறேன், இல்லை என்றால் எனது ஆட்களை உங்களிடத்திலே அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட செல்வந்தர் தான் அப்துல் ரஹ்மானுடைய வாரிஸ், அவர்தான் அபூபக்கருடைய வாரிஸ், அவர்தான் உஸ்மானுடைய வாரிஸ். அல்லாஹ் இந்த செல்வந்தர்களை சஹாபாக்களுடைய அந்த செல்வந்தர்களோடு இன்ஷா அல்லாஹ் எழுப்புவான்.
ஏன், அவர்கள் அப்படித்தான் அல்லாஹ்வுடைய தீனுக்காக செலவழித்தார்கள், கொட்டினார்கள். ஷேக் அவர்கள் சொல்லும் போது சொல்லி காட்டினார்கள், ஒரு பெரிய செல்வந்தர் தான் மதரசாவை நடத்த வேண்டும், மஸ்ஜிதை நடத்த வேண்டும் என்ற அவசியமே இல்லை சகோதரர்களே. அப்படி நடத்த முன் வந்தால் அல்ஹம்துலில்லா. இன்று என்ன தெரியுமா, நம் இடத்தில் மிகப்பெரிய ஒரு பலவீனம், சதக்கா கொடுக்கின்ற அந்த மனப்பக்குவம் நம்மிடத்தில் குறைந்து கொண்டே வருகிறது. நீங்கள் 5000 ரூபாய் சம்பாதிக்கிறீர்கள், ஒரு 50 ரூபாய் உங்களுடைய அருகில் உள்ள மஸ்ஜிதுக்கு நீங்கள் சதக்கா கொடுக்க முடியாது. யோசித்து பாருங்கள், நீங்கள் 10000 ரூபாய் சம்பாதிக்கிறீர்கள் என்றால் ஒரு மாதத்திற்கு 100 ரூபாய் கண்டிப்பாக நான் மஸ்ஜிதிற்கு கொடுப்பேன். உங்களுடைய உங்களுக்கு அருகில் உள்ள குர்ஆன் தஹ்ஃபீஸுடைய மதரசா அல்லது என்ன ஒரு மதரசா அங்கே இருக்கிறதோ, மார்க் கல்வி படித்து கொடுக்கப்படுகிறதோ, இதன் மூலமாக அங்கே படித்து கொடுக்கின்ற ஆலிம்களுடைய ஊதியத்தை உயர்த்தலாம். மஸ்ஜிதில் எப்போதும் சொல்லுவாங்க, பட்ஜெட் இல்லை, பட்ஜெட் இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன் பட்ஜெட் இல்லை? ஒரு 500 பேர் ஒரு ஜும்மாவிலே தொழுகிறார்கள் என்றால் அவர்கள் ஒரு வாரத்திற்கு இந்த காலத்தில் ஒரு 50 ரூபாய் தர்மம் செய்ய முடியாது. 4 வாரத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு 500 பேர் 200 ரூபாய் என்று தர்மம் செய்தால் எவ்வளவு கணக்கு தெரியுமா? சீக்கிரம் எவ்வளவு? சுபஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். மக்களே, உங்கள் மஸ்ஜிதுடைய இமாமுக்கு நீங்களே 10000 ரூபாய் சம்பளம் கொடுக்கலாம், அல்லாஹ் அக்பர், சந்தோஷமா வேலை செய்வார். இன்னும் ஒன்று என்ன தெரியுமா சகோதரர்களே, இன்று மஸ்ஜிதுடைய மதரசாக்களுடைய நிர்வாகிகளே பலர் மஸ்ஜிதுக்காக மதரசாக்களுக்காக சந்தா வாங்கிவிட்டு அதை உலமாக்களுக்கு செலவு செய்வதில்லை, அவர்களுடைய குடும்பத்துக்கு செலவு செய்வதில்லை. ஆனா அதே நேரத்தில் நல்லா இருக்கிற மினாராவை இடிச்சு கட்டுறதுக்கு 60 லட்சம் செலவு பண்றாங்க, நல்லா இருக்கிற கக்கூசு பாத்ரூம் இடிச்சு கட்டுறதுக்கு 10 லட்சம் செலவு பண்றாங்க. ஆனால் இங்கே ஒரு இமாம் அவருடைய பிள்ளை பள்ளிக்கூடத்தில் சேர முடியாமல் சிரமத்தில் இருப்பார், நோயிலே இருப்பார், போய் கேட்டா அதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. மொழிசா எவ்வளவு செய்யறது? கண்ணியத்திற்குரியவர்களே, உங்களது முஹல்லாவிலே உள்ள ஒரு இமாம் அவருடைய பிள்ளையை நீங்கள் தத்தெடுத்துக் கொள்ளுங்கள், படிக்கிறதுக்கு முடிஞ்சு போச்சு கதை. உங்களுக்கு எப்ப உடல் அசௌகரியமானாலும் அதனுடைய மெடிக்கல் செலவை நான் கொடுக்கிற மஸ்ஜிதுல பட்ஜெட் இருக்கோ இல்லையோ அப்படின்னு ஒரு ஒரு செல்வந்தர் முஹல்லாவிலே முன் வந்தால் போதும் சகோதரர்களே, உலம இல்மை நோக்கி வந்து கொண்டே இருப்பார்கள். இன்று ஏன் மெடிக்கல் வேணும், இன்ஜினியரிங் வேணும்னு ஓடுறாங்க? அங்கே அவர்களுக்கு அந்த சௌகரியங்கள் கிடைக்கின்றன, அவங்க வேலை செய்யற இடத்துல அங்கே அவ்வளவு சௌகரியங்கள் செய்யப்படுகின்றன. உஸ்தாத் சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, டெல்லியில மதரசா ஆரம்பிச்சப்ப எவ்வளவு அதிகமா தன்ஹா கொடுக்க முடியுமோ தன்ஹா கொடுத்து சமுதாயத்திலே உள்ள பெரிய பெரிய ஆலிம்களை அங்கே தரிசுக்கு கொண்டு வந்தார்கள். நான் சொல்லுகிறேன் கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ் சாட்சியானவன், நமது தமிழ்நாட்டுடைய உலமாக்கள் மேற்படிப்புகளை படித்துவிட்டு பெரும் படிப்புகளை இல்முடைய பெரும் படிப்புகளை படித்துவிட்டு அவர்கள் இன்று மேலை நாடுகளிலே இருக்கிறார்களே, அரபு நாடுகளிலே வேலை பார்க்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய கண்ணியத்தினுடைய அளவுக்கு ஊதியம் கொடுக்கப்பட்டால் இன்ஷா அல்லாஹ் மெட்ராஸிலே 4 ஜாமியா இஸ்லாமியா, மதினாவிலே மதினாவுடைய ஜாமியா இஸ்லாமியாவை போன்று 4 ஜாமியா இஸ்லாமியா உருவாக்கலாம். அவ்வளவு பெரிய பெரிய ஆலிம்கள், இல்மிலே தரமானவர்கள், வாலிபர்களும் சரி அதற்கு அடுத்தவர்களும் சரி, ஏன் அங்கே சென்றார்கள்? இங்கே அவர்களுடைய கண்ணியம் பராமரிக்கப்படவில்லை. நான் சொல்றது சரியா தப்பா? சரி, எனக்கு தெரியும், ஓரளவுக்கு சில அரபு நாடுகளுக்கு சென்று வந்த அந்த காரணத்திலே சொல்கிறேன். அங்கே பார்த்தால் இவர் உமரி மதனி தத்தூர் என்ன செய்கிறார், கம்பெனியிலே இருக்கிறார், என்ன செய்கிறார், அங்கே இருக்கிறார். இன்னும் எவ்வளவு பெரிய படிப்பு, குல்லியத்து சரியா மாஜிஸ்டர் குல்லிய, எவ்வளவு பெரிய படிப்பு படித்தவர்கள், ஏன் நீங்க சென்றார்கள்? நாம் அவர்களை புறக்கணித்து விட்டோம், நாம் அவர்களை புறக்கணித்து விட்டோம். சாதாரணமா ஒரு பேச்சுலர் டிகிரி படித்தவர் ஒரு ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ வேலைக்கு போனா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் சேலரி கூடிக்கிட்டே போகுது, கடைசியில் அவர் மூத்தா போகும்போது 80,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, அதுக்கப்புறம் அவருக்கு பென்ஷன் வேற வந்துகிட்டு இருக்குது. ஆனா இன்று 15 ஆண்டுகளாக இமாமாக இருந்தாலும் சரி அதே 3000 ரூபாய் 5000 ரூபாய். எப்படி உலமாக்கள் உருவாகுவார்கள்? செல்வந்தர்கள் எப்படி, செல்வந்தர்களுடைய பிள்ளைகள் எப்படி இங்கே வருவார்கள்? கண்ணியத்திற்குரியவர்களே, இதைத்தான் சொல்கின்றார்கள் இமாம் இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லா, உலமாக்களை மட்டமாக பார்ப்பது போதும்,
இதுக்கு மேல இவர்களுக்கு செய்ய வேண்டாம். கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்கள் இல்மை கண்ணியப்படுத்துகின்றீர்கள் என்றால் உலமாக்களை கண்ணியப்படுத்துவது. அல்லாஹ்வின் அடியார்களே, ஏன் இந்த கவலைகளை பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், இன்று நமது சமுதாயம் தீனிலே பின்தங்கி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொன்ன அந்த வாசகம் நிறைவேறி விடுமோ என்று பயமாக இருக்கிறது. இன்தத்தவல்லவ் யஸ்தப்தில் கௌமன் கைரக்கும், நீங்கள் இந்த தீனை விட்டு போனால், இந்த தீனுக்கு நீங்கள் செலவு செய்யவில்லை என்றால், இதை நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்றால், இதை கற்பிப்பதற்கு நீங்கள் அர்ப்பணிக்கவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய தீனை படித்து பரப்புவதற்கு நீங்கள் தயாராகவில்லை என்றால், இதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு நீங்கள் தயாராகவில்லை என்றால், அல்லாஹ் சொல்கிறான், வேறொரு சமுதாயத்தை கொண்டு வந்து விடுவேன், அவர்கள் உங்களை போன்று இருக்க மாட்டார்கள் என்று பார்க்கிறோம். இஸ்லாமை நோக்கி ஒரு கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இஸ்லாமிலே இருக்கின்ற ஒரு கூட்டம் தீனிலே பலவீனப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அழுக வேண்டிய காலகட்டம் சகோதரர்களே, அழுக வேண்டிய காலகட்டம். அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாப்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் சகோதரர்களே. அல்ஹம்துலில்லாஹ், ஏனைய கல்விக்கூடங்களிலே இருந்தவர்கள் இந்த தீனை படித்து நான் தீனுக்காக பணி செய்வேன் என்று வந்திருக்கின்றீர்களே, அல்லாஹ் உங்களது வாழ்க்கையிலே பறக்க செய்யட்டும். உங்களுடைய குடும்பத்தார்களிலே, உறவினர்களிலே இது போன்ற வாலிபர்களுக்கு நீங்கள் ஆர்வமூட்டி அவர்களையும் இங்கே கொண்டு வாருங்கள். நீங்க இங்க வந்து பார்த்ததற்கு பிறகு இனி நீங்க போன் செஞ்சு ஒரு அஞ்சு பேரை உங்க ஊர்ல இருந்து கொண்டு வரணும் இன்ஷா அல்லாஹ். எந்த அளவுக்கு என்றால், இந்த வருஷத்துக்கு அட்மிஷன் முடிஞ்சிருச்சு, இனி அடுத்த வருஷம் தான் என்று இங்க சொல்லக்கூடிய அளவுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல பேர் வரணும். அந்த கவலை உங்களிடத்தில் வர வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களுடைய ரிஸ்க்குக்கு பொறுப்பேற்றுக் கொள்வான். அல்லாஹ் உங்களுடைய ரிஸ்க்குக்கு பொறுப்பேற்றுக் கொள்வான், பயப்படாதீர்கள். ஹலீமா ரசூலுல்லாஹ்வை அணைத்துக் கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் அப்போது நபியாக அறிவிக்கப்படவில்லை. அல்லாஹ் எவ்வளவு பரக்கத்து செய்தான் பாருங்கள். நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய இல்மை எடுத்து சென்றால் அல்லாஹ் உங்களுக்கு பரக்க செய்ய மாட்டான், அல்லாஹ் நிச்சயமாக பரக்க செய்வான். ஆகவே குறிப்பாக நான் சொல்வது என்னவென்றால், உங்களுக்கு கல்வி போதிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நீங்கள் கண்ணியம் செலுத்துங்கள். இங்கே நிர்வாகிகளுக்கு கண்ணியம் கொடுங்கள். மஸ்ஜிதுடைய ஒழுக்கத்தை பேணுங்கள். கல்வியினுடைய ஒழுக்கத்தை பேணி, மதரசாவினுடைய சட்டத்திட்டங்களை பேணி, கொடுக்கப்படக்கூடிய பாடங்களை அர்ப்பணிப்போடு அதை மனப்பாடம் செய்து ஏட்டு சுரக்காயா இருந்து விடாமல் உள்ளத்திலே கொண்டு வந்து அது படித்த இல்மை ஒவ்வொரு நாளும் நீங்கள் தத்பீக் செய்து இன்ஷா அல்லாஹ் அல்லாவிடத்திலே உதவி தேடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய போதுமானவன். அக்கூடு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லகும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ورحمة الله وبركاته.